ஐரோப்பாவாழ் தமிழ் மக்கள் தம் உறவுகளோடு உரையாட ஒப்பற்றதோர் தெரிவு எல் மொபி மொபைல் போன். அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் இரண்டு சிம்கள் இணைக்கக்கூடிய வசதியுடன் எல் மொபி மொபைல் போன்கள் இப்பொழுது ஐரோப்பிய சந்தையில் மக்களது ஏகோபித்த அபிமானத்தை பெற்று வருகின்றன. ஐரோப்பிய நாடுகளுக்கான விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள். தொடர்பு கொள்ளுங்கள் 0100-2068-93-93-87 www.l-mobi.com L-Mobi Mobile Phone, a brand for dual SIM phones.
L-Mobi Mobile Phone ஆதரவில் நீராஜ் டேவிட் வழங்கும் உண்மைகள்.
உங்கள் சகோதரனாக நேச கரங்களில் நீட்டுகிறேன்.
எங்கள் உணர்வுகளை, எங்கள் அவலங்களை, எங்கள் ஆதங்கங்களை, எங்கள் காயங்களை, எங்கள் வேதனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்கள்.
எல் மொபி மொபைல் போன் ஆதரவில் நீராஜ் டேவிட் வழங்கும் உண்மைகள். கருணா விவகார காலப்பகுதியில் கிழக்கில் விரிந்திருந்த தேர்தல் களம் பற்றி கடந்த வாரம் உண்மைகள் நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம். அந்த தேர்தல் களத்தில் கருணாவின் துருப்புச் சீட்டாக களமிறக்கப்பட்ட ராஜன் சத்யமூர்த்தி பற்றியும் அவரது பின்னணி பற்றியும் அவரது செயற்பாடுகள் பற்றியும் சுருக்கமாக பார்த்திருந்தோம். இந்த இடத்தில் கருணா விவகாரத்தில் மிக முக்கிய பங்காற்றிய மற்றொருவர் பற்றியும் பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கருணாவின் பிரதேசவாத கருத்துக்களையும் வன்னி விரோத நிலைப்பாட்டையும் போராளிகள் மத்தியில் பரப்புவதில் முக்கிய பங்கு வகித்த அந்த நபர் பற்றி பெரிய அளவில் வெளியே மக்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. அந்த நபரின் செயற்பாடுகள் பற்றி ஊடகங்களிலும் செய்திகள் வெளியாகியிருக்கவில்லை. விடுதலை புலிகள் அமைப்பின் சில போராளிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தளபதிகளுக்கும் மாத்திரம் தெரிந்திருந்த அந்த நபரின் செயற்பாடுகள் பற்றித்தான் இன்றைய உண்மைகள் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். கருணாவின் பிரதேசவாதத்தை போராளிகள் மத்தியில் நியாயப்படுத்திய அந்த நபர் கிழக்கைச் சேர்ந்தவர் அல்ல. அவர் வன்னியின் மணலாற்று பிரதேசத்தைச் சேர்ந்தவர். அவரது பெயர் மணலாறு விஜயன். வன்னியில் கோட்டக்கல்வி பணிப்பாளராக கடமையாற்றிய இவர் நல்ல கவிஞர், எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், உறுதியான தேசிய பற்றாளராக இருந்த இவர் அந்த காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பின் மணலாறு மாவட்ட சிறப்பு தளபதியாக இருந்த அன்பு அவர்களுடன் நெருக்கமான உறவினை கொண்டிருந்தார். புலிகளின் குரல் வானொலியில் ஆக்கங்களை வெளியிட்டு வந்த இவர் விடுதலை புலிகள் அமைப்பின் மிக நெருங்கிய ஆதரவாளராகவும் செயற்பட்டிருந்தார். வன்னியில் இருந்து விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவினரால் வெளியிடப்பட்ட வணங்காமன் என்ற பத்திரிகையின் ஆசிரியராகவும் கடமையாற்றியிருந்தார். நல்ல விமர்சன பார்வையுடன் கூடிய ஒரு எழுத்தாளராக விளங்கிய இவருக்கு 1990களின் இறுதியில் கருணாவின் நட்பு கிடைத்தது. யாழ்குடா சண்டைகளின் பொழுது ஏற்பட்ட முரண்பாடுகளால் தனது படை அணிகளுடன் வந்து மணலாறு பிரதேசத்தில் நிலை கொண்டிருந்தார் கருணா. மணலாற்றில் தளம் அமைத்தபடி திருகோணமலை மாவட்டத்தின் இராணுவ நிலைகள் மீது ஒரு தாக்குதலை நடாத்தும் வேவு பணிகளில் ஏந்தன் படையணியினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்க கருணாவிற்கு மிகவும் நெருக்கமாக மாறியிருந்தார் மணலாறு விஜயன். பின்னர் கருணா 2000 போராளிகளுடன் கால்நடையாக மட்டக்களப்பு நோக்கி பயணமான பொழுது அவர்களுடன் மணலாறு விஜயனும் கிழக்கு நோக்கி நடைபயணமாக சென்றிருந்தார். அந்த நடைபயண அனுபவங்களை த்ரில்லும் திகிலும் என்ற பெயரில் மணலாறு விஜயன் புத்தகமாக்கிய சம்பவம் பற்றி உண்மைகள் சுடரின் 2 பாகத்தில் விரிவாக பார்த்திருந்தோம். கருணாவுடன் கிழக்கிற்கு வருகை தந்த மணலாறு விஜயன் கிழக்கில் ஒரு முக்கியஸ்தராக கருணாவினால் அடையாளப்படுத்தப்பட்டார். போராளிகள் மத்தியிலும் சரி, பொதுமக்களின் முன்னிலையிலும் சரி, மணலாறு விஜயனுக்கு மிக முக்கிய அந்தஸ்தை கொடுத்திருந்தார் கருணா. கிழக்கில் இடம்பெற்ற படுகொலைகள் பற்றிய ஒரு புத்தகத்தை எழுதும் நடவடிக்கையில் மணலாறு விஜயன் ஈடுபட்டிருந்தார். மௌன புதைகுழிகள் என்ற தலைப்பில் உருவான அந்த புத்தகத்திற்கான தகவல்களை சேகரிப்பதற்காக மட்டக்களப்பின் பல கிராமங்களுக்கும் விஜயங்களை மேற்கொண்டார் மணலாறு விஜயன். மட்டக்களப்பின் மகிழடித்தீவு கிராமத்திற்கு விஜயம் செய்த அவர் மக்கள் முன்னிலையில் உரை நிகழ்த்தும் பொழுது, உங்களுடைய புதல்வன் கருணா ஒரு சிறந்த தளபதி, ஆனால் வன்னியில் உள்ள தளபதிகளோ செத்த மாடுகள் என்று தெரிவித்திருந்தார். இதே வார்த்தை பிரயோகத்தை கொக்கட்டிச்சோலை, பாவக்கொடிச்சேனை போன்ற கிராமங்களிலும் மக்கள் முன்னிலையில் மணலாறு விஜயன் பாவித்திருந்தார். மணலாறு விஜயனின் இந்த சொல்லாடல்கள் மட்டக்களப்பு மக்கள் மத்தியில் சிறிய சலசலப்பினை ஏற்படுத்தியிருந்தன. ஆனால் கருணாவோ மணலாறு விஜயனின் இந்த விதமான செயற்பாடுகளை ரசித்து வந்தது மாத்திரமல்ல, மணலாறு விஜயனுக்கு புதுவிதமான பதவி உயர்வுகளையும் வழங்க ஆரம்பித்தார். கிழக்கின் போராளிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அரசியல் வகுப்புகளை எடுக்கும் அந்தஸ்திற்கும் மணலாறு விஜயன் படிப்படியாக உயர்த்தப்பட்டார். கிழக்கில் புலனாய்வு பிரிவினரை தவிர மற்றைய அனைத்து பிரிவினருக்கும் வகுப்புகளை எடுக்கும் செயற்பாடுகளை மணலாறு விஜயன் மேற்கொள்ள ஆரம்பித்தார். தனது கற்பித்தல் நடவடிக்கைகளின் பொழுது போராளிகள் பொறுப்பாளர்கள் மத்தியில் கருணாவை மிகவும் உயர்த்தி பேச ஆரம்பித்தார் மணலாறு விஜயன். கருணாவை உயர்த்தி பேச ஆரம்பித்தது மாத்திரமல்ல, வன்னியில் இருந்த தளபதிகளை மிக கேவலமாக மட்டம் தட்டவும் அவர் ஆரம்பித்தார். வன்னி களமுனைகளின் மிக முக்கிய தளபதிகளான தளபதி தீபன், தளபதி பானு போன்ற தளபதிகளை மிகவும் மோசமாக விமர்சிக்கவும் ஆரம்பித்திருந்தார். நிதித்துறை பொறுப்பாளர் தமிழேந்தி, காவல்துறை பொறுப்பாளர் நடேசன் மற்றும் புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் பொட்டம்மான் போன்றவர்கள் பற்றி மிகவும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்தார் மணலாறு விஜயன். மணலாறு விஜயன் வன்னியைச் சேர்ந்தவர் என்பதனாலும், வன்னியில் புலிகள் அமைப்பினருடன் நீண்ட காலம் செயற்பட்டவர் என்பதனாலும், மணலாறு விஜயன் ஒரு கல்விமான் என்ற அந்தஸ்துடன் வலம் வந்தவர் என்பதனாலும், மணலாறு விஜயனின் பேச்சுக்களும் வாதங்களும் மிக பெரிய கருத்துருவாக்கத்தை கிழக்கின் போராளிகள் மத்தியில் உருவாக்கிவிட்டிருந்தன. மட்டக்களப்பு தரவை பிரதேசத்தில் இருந்த மீனகம் இராணுவ தளத்தில் கிழக்கின் அரசியல் துறை போராளிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அரசியல் நடவடிக்கைகள் சார்ந்த ஒரு வகுப்பினை எடுத்துக் கொண்டிருந்தார் மணலாறு விஜயன். 3 நாட்கள் வதிவிட பயிற்சி பட்டறையாக அமைக்கப்பட்டிருந்த அந்த செயலமர்வின் போது கருணாவை மிகவும் உயர்த்தி பேசிக் கொண்டிருந்தார் விஜயன். படிப்படியாக கருணாவையும் தேசிய தலைவரையும் ஒப்பிட்டு பேச ஆரம்பித்த மணலாறு விஜயன் ஒரு சந்தர்ப்பத்தில் கருணா தேசிய தலைவரை விட சிறந்த தளபதி என்றும் கூற தலைப்பட்டார். மணலாறு விஜயனின் இந்த கூற்று போராளிகள் மத்தியில் மிகுந்த விசனத்துடனும் கோபத்துடனும் கலந்துரையாடப்பட்டது. இந்த விடயம் பற்றியும் மணலாறு விஜயனின் சொல்லாடல்கள் ஒப்பீடுகள் பற்றியும் சில முறைப்பாடுகளும் தளபதிகளுக்கு போராளிகளினால் கூறப்பட்டன. மட்டக்களப்பில் விடுதலை புலிகளின் வேப்ப வெட்டுவான் தளத்தில் மணலாறு விஜயன் பேசிய ஒரு பேச்சு பெரிய சர்ச்சையையே அந்த நேரத்தில் கிழக்கில் ஏற்படுத்தியிருந்தது. வேப்ப வெட்டுவானில் இருந்த நிதித்துறையினரின் தளத்தில் நிதித்துறை மற்றும் பொருண்மிய மேம்பாட்டுத்துறை போராளிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அரசியல் செயற்பாடுகள் என்ற தலைப்பில் வகுப்புகள் எடுத்துக் கொண்டிருந்தார் மணலாறு விஜயன். அந்த செயலமர்வின் போதும் தேசிய தலைவருடன் கருணாவை ஒப்பிட்டும் கருணாவை சற்று உயர்த்தியும் அவர் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார். மதிய போசன இடைவெளியின் பொழுது மணலாறு விஜயனின் உரை பற்றி கௌசல்யனிடம் தெரியப்படுத்தியிருந்தார்கள் சில பொறுப்பாளர்கள். மணலாறு விஜயனின் நடவடிக்கையினால் மிகுந்த விசனமடைந்த கௌசல்யன் இந்த விடயத்தை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட சிறப்பு தளபதி ரமேஷின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தார். ரமேஷ் மிகுந்த கோபக்காரன். மணலாறு விஜயனை தொடர்பு கொண்டு அவரது வகுப்புகள் போராளிகள் மத்தியில் சலசலப்புகளை ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்திருந்தார். அத்தோடு மணலாறு விஜயனை வைத்து ஏற்பாடு செய்த ஒரு சில வகுப்புகளையும் இடைநிறுத்தும்படி உத்தரவு பிறப்பித்தார் ரமேஷ். இந்த விடயத்தை கருணாவின் கவனத்திற்கு கொண்டு சென்ற மணலாறு விஜயன், ரமேஷ் கௌசல்யன் போன்றவர்கள் தனக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள் இல்லை என்று முறைப்பாடு செய்திருந்தார். அந்த முறைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு ரமேஷ் மீதும் கௌசல்யன் மீதும் கருணா கோபம் கொண்டதுடன் அவர்களை கருணா திட்டியதாகவும் போராளிகள் மத்தியில் பேச்சடிபட்டது. கிழக்கில் ஒரு சந்தர்ப்பத்தில் கருணாவின் மிக நெருங்கிய ஆலோசகராக வலம் வந்த மணலாறு விஜயன் கருணாவின் பிரதேசவாத விதியை கிழக்கு மாகாண போராளிகள் மத்தியில் விதைப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் என்று பின்னாட்களில் போராளிகளால் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். மணலாறு விஜயனின் ஒரு புதல்வியின் பெயர் ஆதரை. விடுதலை புலிகள் அமைப்பின் ஒரு போராளி. வன்னியில் சில தவறுகளுக்காக தண்டனை விதிக்கப்பட்ட ஆதரையை கருணாவின் செல்வாக்கை பாவித்து கிழக்கிற்கு வரவழைத்திருந்தார் மணலாறு விஜயன். கிழக்கிற்கு வரவழைக்கப்பட்ட மணலாறு விஜயனின் மகள் ஆதரைக்கு மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட வெளியீட்டு பிரிவு பொறுப்பாளர் பதவி கருணாவினால் வழங்கப்பட்டது. அந்த அளவிற்கு கருணா மீது செல்வாக்கு செலுத்தும் ஒரு நபராக சில காலம் கிழக்கில் வலம் வந்திருந்தார் மணலாறு விஜயன். ஒரு கட்டத்தில் மணலாறு விஜயனை வன்னிக்கு வருமாறு அரசியல் துறை தலைமை அழைப்பு விடுத்த போது மணலாறு விஜயன் கிழக்கில் ஆற்றிய சேவையை பாராட்டி ஒரு புத்தம் புது பஜாஜ் 125 சிசி மோட்டார் வாகனத்தை பரிசளித்து அவரை வன்னிக்கு அனுப்பி வைத்தார் கருணா. விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணா பிரிவதற்காகவென்று கருணாவை உசுப்பேற்றி விட்டவர்கள் என்ற பட்டியலில் மிக முக்கிய இடத்தை பிடித்திருந்தவர் மணலாறு விஜயன் என்று கூறுகின்றார்கள் முன்னாள் போராளிகள். சரி, இனி கருணாவின் பிரிவு இடம்பெற்ற காலத்திற்கு செல்வோம். விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணா பிரிந்ததாக அறிவித்த நாள் முதலாக கருணா தரப்பில் இருந்து பல முக்கியஸ்தர்கள் தொடர்ந்து வன்னி நோக்கி சென்ற வண்ணம்தான் இருந்தார்கள். கிழக்கைச் சேர்ந்த தளபதிகள், பொறுப்பாளர்கள், ஆதரவாளர்கள், போராளிகள் என்று பலர் வன்னிக்கு சென்று தேசியத்தின் மீதும் தேசிய தலைவர் மீதும் தாம் கொண்டிருந்த விசுவாசத்தையும் உறுதியையும் வெளிப்படுத்தியபடி இருந்தார்கள். கருணாவை புலிகள் அமைப்பில் இருந்து நீக்கியதாக அறிவித்த அதே நேரத்தில் கருணாவையும் கருணா கிழக்கில் உருவாக்கியிருந்த சாம்ராஜ்யத்தையும் வீழ்த்துவதற்கான வியூகங்களை வகுக்க ஆரம்பித்திருந்தார்கள் விடுதலை புலிகள். விடுதலை புலிகளின் தலைவர்களை பொறுத்தவரையில் கருணா விவகாரத்தில் சில முக்கியமான சவால்கள் அவர்கள் முன்னே காணப்பட்டன. முதலாவது, கிழக்கு வாழ் மக்களின் மனங்களை வெல்லுவது. கருணா தரப்பினரால் விதைக்கப்பட்டு வந்த பிரதேசவாத நச்சு விதைகள் அந்த மக்களின் மனங்களில் விருட்சமாக வளரும் முன்னர் அந்த விதைகளை வேரோடு பிடுங்கி எறிந்தாக வேண்டிய ஒரு மிகப்பெரிய சவால் விடுதலை புலிகளின் முன்னிலையில் காணப்பட்டது. மிகவும் சிக்கலான சவால் என்று அதனை கூறலாம். கொஞ்சம் பிசகினாலும் கருணா விதைத்த அந்த பிரதேசவாதம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடக்கூடிய அபாயம் அருகிலேயே காணப்பட்டது. விடுதலை புலிகள் அமைப்பின் முன்பு இருந்த அடுத்த சவால் கருணாவின் ராணுவ பலத்தை முறியடித்து கருணாவை வீழ்த்துவது. விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் இதுவும் அவர்கள் முன்பிருந்த மிகப்பெரிய சவால் என்று கூறலாம். கிழக்கில் கருணாவிடம் மிகப்பெரிய இராணுவ கட்டமைப்பு இருந்தது. கனரக மோட்டார்கள் உட்பட ஏராளமான ஆயுத தளபாடங்கள் இருந்தன. ஆயிரக்கணக்கான போராளிகளும் கருணா தரப்பில் இருந்தார்கள். கிழக்கில் கருணாவை இராணுவ ரீதியாக தோற்கடிப்பதாக இருந்தால் நிச்சயம் ஒரு இராணுவ நடவடிக்கையை அங்கு மேற்கொண்டாக வேண்டும். அப்படி ஒரு இராணுவ நடவடிக்கை என்று வருகின்ற பொழுது மிக பெரிய இரத்த களரி அங்கு ஏற்படுவது தவிர்க்க முடியாதது. இரத்த களரி மாத்திரமல்ல, வரலாற்றில் அழிக்க முடியாத ஒரு இரத்த பழியும் ஏற்பட்டுவிடும் அபாயம் அங்கு காணப்படவே செய்தது. கருணாவை நோக்கிய படை நடவடிக்கை என்றால் வன்னியில் நிலை கொண்டுள்ள படை அணிகளை கொண்டுதான் அந்த படை நடவடிக்கையை மேற்கொண்டாக வேண்டும். அப்படி ஒரு படை நடவடிக்கையை மேற்கொண்டு அதில் வெற்றி கண்டுவிட்டாலும் கூட வடக்கில் இருந்து வந்தவர்கள் கிழக்கு இளைஞர்களை படுகொலை செய்து விட்டார்கள் என்ற பழியை நீண்ட காலத்திற்கு தமிழ் மக்களின் தேசிய விடுதலை போராட்டம் சுமந்தேயாக வேண்டிய ஒரு அவல நிலை அங்கு ஏற்பட்டுவிடும். ஒருவேளை வன்னியில் இருந்து செல்லும் படையணிகள் மிகப்பெரிய இழப்பினை சந்திக்கும் நிலை கிழக்கில் உருவாக்கினால் கிழக்கு மீது வடக்கு போராளிகளின் பெற்றோர் ஜென்ம பகையை காலாகாலம் கொண்டிருக்கக்கூடியதான மற்றொரு அபாயமும் அங்கு காணப்பட்டது. இராணுவ ரீதியாக எத்தனையோ வெற்றிகளை கண்டுவிட்டிருந்த விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் கருணா தரப்பினர் மீதான தாக்குதல் என்பது மிகுந்த சவாலை ஏற்படுத்தி இருந்தது என்பதில் சந்தேகம் இல்லை. அதேவேளை கருணாணியினர் தமது கட்டுப்பாட்டு எல்லைகளை திருகோணமலையை நோக்கி விஸ்தரிக்கும் திட்டமும் அவர்களிடம் இருப்பதான செய்தி வன்னியை வந்தடைந்தது. திருகோணமலை தளபதி பதுமன் வன்னிக்கு வரவழைக்கப்பட்டிருந்த நிலையில் திருகோணமலையில் விடுதலை புலிகளின் கட்டமைப்பு அந்த நேரத்தில் பலமான முறையில் ஆட்டம் கண்டிருந்தது. இந்த நிலையை சாதகமாக்கிக் கொண்டு கருணாணியினர் திருகோணமலையை நோக்கியும் தமது கால்களை நீட்டுவதற்கான சாத்தியமும் அங்கு காணப்பட்டது. திருகோணமலையில் கால் ஊன்றிக் கொள்வதில் கருணாவை முந்திக் கொள்ள வேண்டிய தேவையும் விடுதலை புலிகளின் முன்னால் காணப்படவே செய்தது. எனவே கருணா விவகாரத்தில் இராணுவ நடவடிக்கை என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே மாறிவிட்டிருந்தது. ஆனால் அந்த நடவடிக்கையை எப்படி செய்வது, எப்பொழுது செய்வது, யார் செய்வது, யாரை கொண்டு செய்வது என்பதுதான் புலிகளின் தலைமையின் முன்னால் இருந்த மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அடுத்ததாக அந்த காலத்தில் அரங்கேறிக்கொண்டிருந்த தேர்தலில் கருணாவின் கரம் கிழக்கில் ஓங்கி விடுவதற்கான சாத்தியமும் நிறையவே காணப்பட்டது. அரசியல் ரீதியாக கருணாவின் கரம் கிழக்கில் பலப்பட்டுவிட்டால் சர்வதேச சமூகமும் சரி, ஸ்ரீலங்கா அரசாங்கமும் சரி, கருணாவுடன் ஒப்பந்தம் ஒன்றை செய்தேயாக வேண்டிய அபாயமும் அங்கு காணப்பட்டது. எனவே அந்த பொது தேர்தலில் கருணாவின் கரம் ஓங்குவதை தடுத்தாக வேண்டிய சவாலும் புலிகள் அமைப்பின் முன்பு காணப்பட்டது. இவை அனைத்தையும் விட விடுதலை புலிகள் முன்னால் இருந்த மிகப்பெரிய சவால் என்னவென்றால், மேலே கூறப்பட்ட அத்தனை விடயங்களையும் சமாளிப்பதற்காக விடுதலை புலிகளுக்கு இருந்த கால அவகாசம் என்பது மிகவும் குறுகியதானதாக இருந்தது என்பதுதான். அந்த நேரத்தில் சந்திரிகா குமாரதுங்கவே ஸ்ரீலங்காவின் நிறைவேற்று அதிகாரமுள்ள அரச தலைவராக பதவி வகித்தார். சந்திரிகாவை பொறுத்தவரையில் விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்காவின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டிருந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மிக மோசமாக எதிர்த்து வந்தவர். அதோடு ஸ்ரீலங்காவின் முப்படைகளும் சந்திரிகாவின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருந்தன. சமாதானத்தை குழப்பிவிடும் நோக்கத்தோடு இருந்த சந்திரிகா நினைத்தால் கருணாவிற்கு பூர்ண பாதுகாப்பினை வழங்கக்கூடிய நிலை களத்தில் அங்கு காணப்பட்டது. சமாதான ஒப்பந்தத்தை கிழித்தறியும் மனநிலையில் இருந்த சந்திரிகா எந்த எல்லைக்கும் சென்று புலிகளை பலவீனப்படுத்த தயாராகவே இருந்தார். இந்த நிலையில் சந்திரிகாவுடன் புலிகளால் சமாதானத்திற்கும் செல்ல முடியாது, கிழக்கில் ஏற்பட்டிருந்த பிளவினால் சண்டைக்கும் செல்ல முடியாது. ஆனால் ஒரு விடியம் சந்திரிகாவின் கரங்களை அந்த நேரத்தில் கட்டி போட்டிருந்தது. அதுதான் அப்பொழுது இலங்கையில் நடைபெற்ற பொது தேர்தல். பொது தேர்தல் முடியும் வரை சந்திரிகா கொஞ்சம் அடக்கியே வாசிப்பார். அதன் பின்னர் சந்திரிகா தனது ராணுவத்தை கொண்டு கருணாவை யாருமே நெருங்கிவிட முடியாத நிலையை உருவாக்கி விடுவார். இது விடுதலை புலிகளுக்கு நன்றாகவே தெரியும். எனவே கருணா மீது எப்படியான நடவடிக்கையை எடுப்பதானாலும் அதனை பொது தேர்தலுக்கு முன்பாக எடுத்தாக வேண்டிய ஒரு சவால் புலிகள் முன்பு காணப்பட்டது. இன்னும் குறிப்பாக கூறுவதானால், கருணா மீது நடவடிக்கையை எடுப்பதற்கு புலிகளுக்கு இருந்த கால அவகாசம் வெறும் ஒரு மாதம் மாத்திரம்தான். உடனடியாகவே காரியத்தில் இறங்கினார்கள் விடுதலை புலிகள். கருணா விவகாரத்தில் அந்த நேரத்தில் விடுதலை புலிகளின் முன்பாக இருந்த அனைத்து சவால்களையும் சந்திப்பதற்கு விடுதலை புலிகளின் தலைமை எடுத்திருந்த பிரதான ஆயுதம் உளவியல் நடவடிக்கைகள், அதாவது சைக்காலஜிக்கல் ஆபரேஷன்ஸ். கருணாவையும் கருணாவின் சகாக்களையும் கருணாவின் ஆதரவாளர்களையும் குறிவைத்து மிகவும் விரிவுபடுத்தப்பட்ட சைக்காலஜிக்கல் ஆபரேஷன்ஸ், அதாவது உளவியல் நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்தார்கள் விடுதலை புலிகள். இந்த உளவியல் நடவடிக்கைகள் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்க விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவினர் பல பகுதிகளாக பிரிந்து மட்டக்களப்பினுள் களமிறங்க ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் வன்னியில் நிலை கொண்டிருந்த ஜீந்தன் படையணியின் சில படைப்பிரிவுகளும் கருணா அணியினருடன் ஒரு மும்முரமான சண்டையை எதிர்கொள்ளும் தயார்படுத்தல்களோடு மெதுமெதுவாக நகர்வெடுக்க ஆரம்பித்தார்கள். விடுதலை புலிகளின் பல்வேறு பிரிவுகளும் வெவ்வேறு வழிகளில் கருணாவின் கட்டமைப்பை உடைப்பதற்கான நகர்வுகளை தமது தமது மாணிகளில் மேற்கொள்ள ஆரம்பிக்க விடுதலை புலிகளின் தலைவர் வி.என். பிரபாகரன் அவர்கள் தனது பிரத்யோக பாதுகாப்பு பிரிவை கொண்டு ஒரு இரகசிய நடவடிக்கைக்கு திட்டமிட்டுக் கொண்டிருந்தார். சைபர் பிரிவு என்ற சங்கேத பாஷையில் அழைக்கப்படுகின்ற தலைவரது பிரத்யோக பாதுகாப்பு கொமாண்டோ படையினர் கருணாவின் முக்கிய தளமான மீனகத்திற்குள் அதிரடியாக நுழைந்து கருணாவை உயிருடனோ அல்லது பிணமாகவோ கைப்பற்றும் திட்டம் ஒன்றை தீட்டிக் கொண்டிருந்தார்கள். மீனகத்திற்குள் அதிரடியாக உள்நுழைந்து மயக்க மருந்து கலந்த புகையை செலுத்தி அந்த தடத்தை தமது பூரண கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும்படியான பயிற்சிகளை தலைவரின் நேரடி வழிநடத்தலில் ஆரம்பித்திருந்தார்கள் சைபர் பிரிவினர். அந்த தாக்குதலில் கரும்புலிகளும் ஈடுபடுத்தப்படுவதற்காக தயார்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். விக்டர் கவச எதிர்ப்பு படையணியின் தளபதியும் தலைவரின் நம்பிக்கைக்கு மிகவும் பாத்திரமானவரும் கிழக்கைச் சேர்ந்தவருமான அக்பர் என்ற தளபதியின் கீழ் இந்த நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுக் கொண்டிருந்தன. கிழக்கை கருணாவின் பிடியில் இருந்து மீட்பதற்காக விடுதலை புலிகளின் பல்வேறு பிரிவுகளும் மேற்கொண்ட பல் பரிமாண நடவடிக்கைகள் பற்றி தொடர்ந்து வரும் உண்மைகள் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம்.